55. சிறுவனாகிய சாமுவேல் எப்ராயீமின் மலையிலிருந்து லேவியனாகிய எல்கானா செல்வமும் செல்வாக்குமுள்ளவனாக ஆண்டவரை நேசித்து அவருக்கு பயந்திருந்த மனிதனாயிருந்தான். அவனுடைய மனைவி அன்னாள் ஊக்கமான பக்தியுள்ள பெண்ணாயிருந்தாள். பலமும் மென்மையும் அடக்கமுமான அவளுடைய குணம் ஆழமான ஊக்கத்தாலும் உயர்ந்த விசுவாசத்தாலும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு எபிரேயனாலும் ஊக்கமாகத் தேடப்பட்டிருந்த ஆசீர்வாதம் தேவனுக்கு பயந்திருந்த இந்த தம்பதிக்கு மறுக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய இல்லம் குழந்தையின் குரலினால் மகிழ்ச்சிப்படுத்தப்படவில்லை. தன்னுடைய பெயரை நிலைக்கச் செய்யும் வாஞ்சை மற்றவர்களை இரண்டாவது திருமணம் செய்ய நடத்தினதைப் போலவே இந்த கணவனையும் நடத்தியது. ஆனால் தேவன் மேல் கொண்ட அவிசுவாசத்தினால் தூண்டப்பட்ட இந்த செயல் மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை. குமாரரும் குமாரத்திகளும் வீட்டில் சேர்ந்தனர். ஆனால் தேவனுடைய பரிசுத்தமான நியமத்தின் மகிழ்ச்சியும் அழகும் கெடுக்கப்பட்டு குடும்பத்தின் சமாதானம் குலைக்கப்பட்டிருந்தது. புது மனைவியான பெண்ணினாள் பொறாமையும் குறுகிய மனதுமுள்ளவளாயிருந்து அகந்தையோடும் ஆணவத்தோடும் நடந்தாள். அன்னாளுக்கு நம்பிக்கை நசுக்கப்பட்டதைப் போல் தோன்றி வாழ்க்கை பாரமான சுமையாகிற்று. எனினும் எந்த முணுமுணுப்புமில்லாத சாந்த குணத்தோடு போராட்டங்களை அவள் சந்தித்தாள். எலக்கானா தேவனுடைய நியமங்களை உண்மையாக கடைபிடித்தான். சீலோவில் செய்யும் ஆராதனை இன்னமும் செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் ஆலய ஊழியத்திலிருந்த ஒழுங்கின்மையினால் லேவியனான அவன் இருந்திருக்க வேண்டிய ஆசரிப்பு கூடாரத்தில் அவனுடைய ஊழியங்கள் தேவைப்படாதிருந்தது. எனினும் அனைவரும் கூடிவரும் சமயங்களில் பலியிடவும் ஆராதிக்கவும் தன் குடும்பத்தோடு அவன் சென்றிருந்தான். தேவனுடைய சேவையோடு இணைக்கப்பட்டிருந்த பரிசுத்தமான பண்டிகைகளுக்கு நடுவிலும் அவனுடைய இல்லத்தை சபித்திருந்த தீமையின் ஆவி நுழைந்தது. தோத்திர காணிக்கையை கொடுத்த பின்னர் குடும்பம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த நியமத்தின்படி பவித்திரமான கூடவே மகிழ்ச்சியான விருந்தில் இணைந்தனர். இந்த சமயங்களில் எல்கானா தன் பிள்ளைகளின் தாய்க்கும் ஒவ்வொரு குமாரனுக்கும் குமாரத்திக்கும் ஒரு பங்கை கொடுப்பான். அன்னாளின் மேலிருந்த கவனிப்பின் அடையாளமாக அவள் ஒரு குமாரனை பெறாதிருந்த போதும் தன்னுடைய பிரியம் மாறவில்லை என்பதை குறிக்கும்படியாக அவளுக்கு இரண்டு பங்கை கொடுப்பான். அப்போது இரண்டாவது மனைவி பொறாமையினால் சண்டையிட்டு தேவனால் தான் மிக உயர்வாக கணப்படுத்தப்பட்டதாக முன்னிகழ்வுகளை குறிப்பிட்டு உரிமை கோரி குழந்தையற்ற அன்னாளின் நிலைமை ஆண்டவருடைய அதிருப்தியின் சான்று என்று இகழ்வாள். இது அன்னாளால் தாங்கக்கூடாது போகும் வரையிலும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்தது. தன்னுடைய வருத்தத்தை மறைக்க முடியாதவளாக கட்டுப்படுத்த முடியாது அழுது விருந்திலிருந்து அவள் வெளியேறினாள். ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று அவளை ஆறுதல் படுத்த அவள் கணவன் வீணாகவே தேடினான். அன்னாள் மிந்திக்கவில்லை. எந்த உலக நண்பரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத பாரத்தை அவள் தேவன் மேல் வைத்தாள். அவளுடைய நிந்தையை எடுத்துப் போடவும் அவருக்கென்று வளர்த்து பராமரிக்கவும் விலையேறப்பெற்ற ஈவாக ஒரு குமாரனை தரும்படியாக ஊக்கத்தோடு அவள் மன்றாடினாள். தன்னுடைய விண்ணப்பம் கொடுக்கப்படுமானால் தன்னுடைய குழந்தையை பிறப்பிலிருந்து தேவனுக்கு அர்ப்பணிப்பதாக ஒரு பவித்திரமான பொருத்தனையை அவள் செய்தாள். ஆசரிப்பு கூடாரத்தின் நுழைவு வரையிலும் அன்னாள் சென்றிருந்து தன்னுடைய ஆத்தும வியாகுலத்தில் மனங்கசந்து மிகவும் அழுது ஜெபித்தாள். எனினும் அவள் சத்தம் கேட்கப்படவில்லை. அவள் மௌனமாக தன் இருதயத்திலே தேவனோடு பேசினாள். அந்த காலங்களில் அப்படிப்பட்ட ஆராதனை காட்சிகள் அபூர்வமாகவே காணப்பட்டன. மதவிழாக்களில் பயபக்தியற்ற விருந்துகளும் குடிபோதையும் கூட சாதாரணமாயிருந்தன. பிரதான ஆசாரியனாகிய ஏலி அன்னாளை கவனித்து அவள் திராட்சரசத்தினால் மேற்கொள்ளப்பட்டவளென்று நினைத்தான். அவசியமான கடிந்து கொள்ளுதலை கொடுப்பதாக நினைத்து, கண்டிப்போடு நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று கூறினான். வேதனையும் திகிலும் அடைந்தவளாக, அப்படியல்லை என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரமட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று அவள் மரியாதையோடு பதிலளித்தாள். பிரதான ஆசாரியன் தேவனுடைய மனிதனாயிருந்ததால் ஆழமாக அசைக்கப்பட்டான். கடிந்து கொள்ளுவதற்கு பதிலாக அவன், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அன்னாளின் ஜெபம் பதிலளிக்கப்பட்டது. மிகவும் ஊக்கத்தோடு மன்றாடின அந்த ஈவை அவள் பெற்றுக்கொண்டாள். அந்த குழந்தையை அவள் பார்த்தபோது அதை சாமுவேல் தேவனிடம் கேட்டு பெற்றது என்று அழைத்தாள். அந்த குழந்தை தாயிடமிருந்து பிரிக்கப்படக்கூடிய வயதை அடைந்தபோது அவள் தன் பொருத்தனையை நிறைவேற்றினாள். அவள் ஒரு தாயின் இருதயத்தினுடைய அனைத்து அர்ப்பணிப்புகளோடும் தன் குழந்தையை நேசித்திருந்தாள். நாளுக்கு நாள் அவனுடைய திறமைகள் விரிவடைவதை கவனித்து, குழந்தையின் மழலையை கவனித்தபோது அவன் மேலிருந்த அவளுடைய விருப்பங்கள் அவனைச் சுற்றி மேலும் நெருக்கமாகப் பின்னிப் படர்ந்தது. அவன் அவளுடைய ஒரே குமாரன், பரலோகத்தின் விசேஷ ஈவு. ஆனால் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொக்கிஷமாக அவள் அவனை பெற்றிருந்தாள். கொடுத்தவருக்கு சொந்தமானதை தன்னுடையதென்று அவள் வைத்துவள் வைத்துக் கொள்ள மாட்டாள். மீண்டும் ஒருமுறை அன்னாள் தன் கணவனோடு சீலோவிற்குச் சென்று, தேவனுடைய நாமத்தில் தன்னுடைய விலையேறப் பெற்ற ஈவை இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆசாரியனிடம் ஒப்படைத்தாள். இஸ்ரவேலிலிருந்த இந்த பெண்ணின் விசுவாசத்தினாலும் அர்ப்பணிப்பினாலும் ஏலி ஆழமாக உணர்த்தப்பட்டான். அவன் மிகவும் திளைத்திருந்த ஒரு தகப்பனாயிருந்தபோதும் தேவனுடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கும்படி தன்னுடைய ஒரே குமாரனை பிரிவதிலிருந்த தாயின் மாபெரும் தியாகத்தை பார்த்தபோது அவன் பிரமிப்படைந்து தாழ்த்தப்பட்டான். தன்னுடைய சுயநலமான அன்பி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டதாக உணர்ந்து, தாழ்மையோடும் பயபக்தியோடும் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து தொழுது கொண்டான். தாயின் இருதயம் மகிழ்ச்சியினாலும் துதியினாலும் நிரம்ப அவள் தன்னுடைய நன்றியை தேவனிடம் ஊற்ற ஏங்கினாள். ஆவியின் ஏவுதல் தன்மேல் வர, அந்நாள் ஜெபித்து என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல் ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ? கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடையச் செய்கிறவரும் ஐசுவரியம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களைக் காப்பார். துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள். பெலத்தினால் ஒருவரும் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயந்தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தாள். அன்னாளின் வார்த்தைகள் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்து ஆட்சி செய்ய வேண்டிய தாவீதையும், ஆண்டவர் அபிஷேகம் செய்திருந்த மேசியாவையும் குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகளாயிருந்தன. ஆணவங்கொண்ட சண்டைக்கார ஸ்திரீயின் பெருமையை முதலில் குறிப்பிட்ட இந்த பாடல் தேவனுடைய சத்துருக்களின் அழிவையும் மீட்கப்பட்ட அவருடைய மக்களின் முடிவான வெற்றியையும் சுட்டிக்காட்டுகிறது. பிரதான ஆசாரியனின் போதனையின் கீழ் ஊழியத்திற்கு பயிற்றுவிக்கப்படும்படியாக குழந்தை சாமுவேலை தேவனுடைய வீட்டில் விட்டுவிட்டு சீலோவிலிருந்து அன்னாள் அமைதியாக ராமாவிற்கு திரும்பினாள். தேவனை நேசித்து பயபக்தி காண்பிக்கவும் தன்னை அவருடையவனாக கருதவும் அவள் தன் மகனனுக்கு அறிவு விடிந்த ஆரம்ப காலத்திலிருந்து கற்பித்திருந்தாள். அவனை சுற்றி அறிமுகமாயிருந்த ஒவ்வொரு பொருளினாலும் அவனுடைய நினைவுகளை சிருஷ்டிகரிடம் நடத்த அவள் தேடியிருந்தாள். தன் குழந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்ட போது உண்மையான தாயின் அக்கறை முடிவடையவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் அவளுடைய ஜபத்தின் பொருளாயிருந்தான். ஒவ்வொரு வருடமும் ஊழியம் செய்வதற்கான ஒரு அங்கியை அவனுக்காக தன் சொந்த கைகளினால் செய்து தன் கணவனோடு சீலோவிற்கு ஆராதிக்கச் செல்லும்போது நினைவாக அதை குழந்தைக்கு கொடுத்தாள். அந்த சிறிய ஆடையின் ஒவ்வொரு நூலிழையும் அவன் தூய்மையும் நேர்மையும் உண்மையுமாயிருக்க வேண்டும் என்ற ஜபத்தோடு நெய்யப்பட்டிருந்தது. அவள் தன் குமாரனுக்கு உலக மேன்மைகளை கேட்கவில்லை. மாறாக பரலோகம் மதிக்கிற மேன்மைகளான தேவனை கனப்படுத்துவதையும் சக மனிதர்களை ஆசீர்வதிப்பதையும் அவன் அடையும்படி ஊக்கமாக மன்றாடினாள். அன்னாளின் பிரதிபலன் எப்படிப்பட்டதாயிருந்தது! எப்படிப்பட்ட உற்சாகம் அவளுடைய உதாரணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது! அளவிட முடியாத மதிப்புள்ள சந்தர்ப்பங்களும் நித்தியத்திற்கும் விலையுயர்ந்த விருப்பங்களும் ஒவ்வொரு தாயிடமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சோர்வடையச் செய்யும் வேலையாக பெண்கள் நினைக்கும் தாழ்மையான கடமையின் சுற்றுகள் மகா பெரிய நேர்மையான வேலையாக பார்க்கப்பட வேண்டும். தன்னுடைய செல்வாக்கினால் உலகத்தை ஆசீர்வதிப்பது தாயின் சிலாக்கியமாயிருக்கிறது. இப்படி செய்வதில் அவள் தன் சொந்த இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவாள். வெளிச்சத்திலும் நிழலிலும் மேலே இருக்கும் மகிமையுள்ள உயரங்களுக்கான பாதையை அவள் தன் பிள்ளைகளின் பாதங்களுக்கு செவ்வைப்படுத்தலாம். ஆனாலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்ற தேடுவதின் வழியாகவே தெய்வீக மாதிரியின்படியாக தன் பிள்ளைகளின் குணங்களை உருவாக்க தாய் நம்பிக்கை பெறக்கூடும். இந்த உலகம் கெடுக்கக்கூடிய செல்வாக்குகளினால் பெருகியிருக்கிறது. நாகரிகமும் வழக்கங்களும் வாலிபர் மேல் பலமான வல்லமையை செயல்படுத்துகிறது. போதித்து வழிநடத்தவும் கட்டுப்படுத்தவும் தாய் தன் கடமையில் தவறினால் அவள் பிள்ளைகள் இயற்கையாகவே தீமையை ஏற்றுக்கொண்டு நன்மையிலிருந்து விலகுவார்கள். இந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டுமென்று எங்களுக்கு போதியும். அவனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று ஒவ்வொரு தாயும் அடிக்கடி இரட்சகரிடம் சொல்லட்டும். தேவன் தம்முடைய வார்த்தைகளில் கொடுத்திருக்கிற போதனைகளை அவள் கருத்தில் கொள்ளட்டும். தேவை ஏற்படும்போது அவளுக்கு ஞானம் கொடுக்கப்படும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேலின் வாலிப பருவம் தேவனுடைய ஆராதனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் செலவிடப்பட்ட போதும் தீமையான செல்வாக்குகளிலிருந்தோ பாவ உதாரணங்களிலிருந்தோ அவன் விடுபட்டிருக்கவில்லை. ஏலியின் குமாரர்கள் தேவனுக்கு பயப்படாதிருந்தனர். அவர்கள் தங்கள் தகப்பனையும் கனம் பண்ணவில்லை. எனினும் சாமுவேல் அவர்களுடைய தோழமையை தேடவில்லை. அவர்களுடைய தீய வழிகளையும் பின்பற்றவில்லை. தேவன் விரும்பியிருந்ததைப் போல ஆவதே அவனுடைய தொடர்ச்சியான முயற்சியாக இருந்தது. இது ஒவ்வொரு வாலிபனின் வாய்ப்பாகவும் இருக்கிறது. சிறு குழந்தைகள் கூட அவருடைய சேவைக்கு தங்களை கொடுக்கும்போது தேவன் மகிழ்ச்சியடைகிறார். சாமுவேல் ஏலியின் கவனிப்பில் வைக்கப்பட்டான். அவனுடைய குணத்தின் இனிமை வயதான ஆசாரியனின் இன்பமான பிரியத்தை கவர்ந்தது. அவன் தயவும் தாராளமும் கீழ்ப்படிதலும் மரியாதையும் உள்ளவனாயிருந்தான். தன்னுடைய சொந்தத குமாரர்களின் மாறுபாட்டினால் வேதனையடைந்திருந்த ஏலி அவன் கீழ் கொடுக்கப்பட்டிருந்தவனின் சமூகத்தினால் இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கண்டடைந்தான். சாமுவேல் மிகவும் உதவியாகவும் பிரியமாகவும் இருந்தான். ஏலி இந்த வாலிபனை நேசித்ததை விடவும் மிகவும் அன்போடு எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை நேசித்ததில்லை. தேசத்தின் தலையாய நியாயாதிபதிக்கும் இந்த எளிய குழந்தைக்கும் இடையே இருந்த மிகவும் அன்பான உறவு விசித்திரமான காரியமாயிருந்தது. வயோதிகத்தின் பலவீனங்கள் ஏலியின் மேல் வந்தபோது அவனுடைய சொந்த குமாரர்களின் சீர்கெட்ட முறைகளினால் மன வருத்தமும் வேதனையும் அடைந்திருந்த அவன் ஆறுதலுக்காக சாமுவேலிடம் திரும்பினான். 25 வயதை அடையும் வரையிலும் தங்களுடைய விசேஷ ஆராதனையில் நுழைவது லேவியர்களுக்கு வழக்கமாயில்லை. ஆனால் சாமுவேல் இந்த சட்டத்திற்கு விலக்கப்பட்டிருந்தான். ஒவ்வொரு வருடமும் முக்கியமான பொறுப்புகள் அவன் மேல் வைக்கப்பட்டன. இன்னும் குழந்தையாயிருந்தபோதே ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருந்ததன் அடையாளமாக ஏபோத்து அவன் மேல் வைக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடார ஊழிய வேலைக்காக கொண்டுவரப்பட்ட போது குழந்தையாக இருந்த போதும் தேவனுடைய சேவையில் அவனுடைய திறமைக்கேற்ப செய்யும் வேலை அப்போதும் இருந்தது. இவைகள் முதலாவது தாழ்மையானதாகவும் எப்போதும் விரும்பக்கூடாதவைகளாகவும் இருந்தன. எனினும் அவனுடைய மிகச்சிறந்த திறமையோடும் முழுமையான மனதோடும் அவைகள் செய்யப்பட்டன. அவனுடைய மதம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கடமையிலும் கொண்டு செல்லப்பட்டது. அவன் தன்னை தேவனுடைய ஊழியக்காரனாகவும் தன்னுடைய வேலையை தேவனுடைய வேலையாகவையாகவும் கருதினான். அவனுடைய முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. தேவன் மேலிருந்த அன்பினாலும் அவனுடைய சித்தத்தை செய்யும் உண்மையான வாஞ்சையினாலும் தூண்டப்பட்டிருந்ததால் சாமுவேல் இவ்விதமே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவருக்கு உடன் வேலையாளானான். இஸ்ரவேலுக்காக மாபெரும் வேலையை நிறைவேற்ற தேவன் அவனை தகுதிப்படுத்தினார். ஒவ்வொரு நாளின் தாழ்மையான கடமை சுற்றுகளையும் ஆண்டவர் தங்களுக்காக நியமித்த முறைகளாகவும் திறமையும் உண்மையுமாக வேலையைச் செய்ய அவர்களை பயிற்றுவிக்கும் பள்ளியாகவும் கருத குழந்தைகள் கற்பிக்கப்பட்டால் அவர்களுடைய வேலை எவ்விதம் இன்பமானதும் மதிப்பானதுமாக தோன்றும். ஒவ்வொரு நாள் கடமையையும் தேவனுக்காக செய்யும் போது அது தாழ்மையான வேலையைச் சுற்றி ஒரு கவர்ச்சியை வீசி பூமியிலிருக்கும் ஊழியக்காரரோடு பரலோகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பரிசுத்தவான்களை இணைக்கிறது. இந்த வாழ்க்கையின் வெற்றியும் எதிர்கால வாழ்க்கையை அடைவதன் வெற்றியும் சிறிய காரியங்களுக்கு கொடுக்கும் உண்மையையும் கவனத்தையும் சார்ந்திருக்கிறது. மிகச்சிறிய காரியங்களிலும் தேவனுடைய கிரியைகளின் மிகப்பெரிய காரியங்களைப் போலவே ஒரு பூரணம் காணப்படுகிறது. வானத்தில் உலகங்களைத் தொங்க வைத்த அதே கரம்தான் மென்மையான திறமையோடு வயலின் லில்லி மலர்களைச் செய்திருக்கிறது. தேவன் தமது எல்லையில் பூரணமாயிருப்பதைப் போலவே நாம் நம்முடைய எல்லையில் பரிபூரணமாயிருக்க வேண்டும். தனிப்பட்ட கடமையின் செயல்களால் பலமான அழகான குணத்தினுடைய சீரான அமைப்பு கட்டப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் மிகச்சிறிய காரியங்களிலும் மிகப்பெரிய காரியங்களிலும் உண்மை காணப்பட வேண்டும். சிறிய காரியங்களில் நேர்மையாக இருப்பதும் உண்மையான சிறிய காரியங்களைச் செய்வதும் தயவான சிறிய காரியங்களைச் செய்வதும் வாழ்க்கையின் பாதையை மகிழ்விக்கும். பூமியில் நம்முடைய வேலை முடிவடையும் போது உண்மையாக செய்யப்பட்ட ஒவ்வொரு சிறிய கடமையும் நன்மைக்கேதுவான செல்வாக்கை, ஒருபோதும் அழியாத செல்வாக்கை ஏற்படுத்தியிருக்கிறது காணப்படும். சாமுவேலைப் போலவே நம்முடைய காலத்திலிருக்கும் வாலிபர்களும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாகலாம். கிறிஸ்தவ உண்மையை விசுவாசத்தோடு பராமரிப்பதன் வழியாக மறுமலர்ச்சியின் வேலையில் அவர்கள் மகிழ்ச்சியான செல்வாக்கை வெளிக்காட்டலாம். அப்படிப்பட்ட மனிதர்களே இந்த காலத்தில் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கும் நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பதினால் நம் நாட்களில் சாதிக்கப்படக்கூடியதைக் காட்டிலும் தேவனுக்கென்றும் மனித குலத்திற்கென்றும் ஒருபோதும் மாபெரும் விளைவுகள் சாதிக்கப்படவில்லை.